புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அரசு போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று திண்டுக்கல் மாவட்டம் பழனி போட்டித் தேர்வு பயிற்றுனர் திரு எஸ் ராம்குமார் அவர்கள் உன்னால் முடியும் குரூப் 4 யூனிட் 2 நடப்பு நிகழ்வுகள் தற்பொழுது நமது பண்பலையில் வழங்க உள்ளார். நேயர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் ராம்குமார். இப்போது நாம் ஜூலை மாதம் நடைபெற்ற நடப்பு நிகழ்வுகளை கேட்கலாம். ஜிமெக்ஸ் 2023, அதாவது ஜப்பான் இந்தியா மேரிடைம் எக்ஸசைஸ் 2023 வந்து விசாகப்பட்டினத்தில் ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஜிமெக்ஸ் பயிற்சி வந்து 2012 ஆரம்பித்து இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. 2023 ஆண்டில் நடக்கிறது வந்து 11வது நிகழ்வு. இது வந்து பார்த்திங்கன்னா 2 கட்டமாக நடக்கும். ஒன்று வந்து துறைமுக கட்டம், இன்னொன்று வந்து கடல் கட்டம். இந்த கூட்டு பயிற்சியின் மூலம் இந்தியா மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு இடையே வந்து கடல்சார் பாதுகாப்பிற்கான பரஸ்பர ஒத்துழைப்பையும் அர்ப்பணிப்பையும் வலுப்படுத்தும்னு சொல்கிறாங்க. அடுத்த செய்தி, சால்வெக்ஸ் பயிற்சி. இது வந்து இந்தியா மற்றும் அமெரிக்க நாடுகளுக்கு இடையேயான கடற்படை பயிற்சி ஆகும். இந்த பயிற்சி வந்து கொச்சியில் நடந்தது. இந்த பயிற்சியின் மூலம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க கடற்படையின் காப்பு மற்றும் வெடிக்கும் ஆயுதங்களை அகற்றும் பயிற்சி மேற்கொள்கிறாங்க. இந்த பயிற்சியின் மூலமாக இந்தியா மற்றும் அமெரிக்க நாடுகளுக்கு இடையேயான கடற்படையில் ஒரு ஒத்துழைப்பு கிடைக்குது. இந்த பயிற்சி 2005 ஆண்டுலேருந்து வழக்கமாக நடந்துட்டு வருது. அடுத்த செய்தி, பிராடர் ஸ்வாட், அதாவது பரந்த வால் என்னும் திட்டத்தை இந்தியா மற்றும் அமெரிக்க நாடுகள் செயல்படுத்தி உள்ளன. இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா, சர்வதேச அஞ்சல் அமைப்பு மூலமாக மருந்து, அப்புறம் சாதனங்கள், அதே போல் ரசாயனங்கள், இதெல்லாம் வந்து சட்டவிரோதமாக அனுப்புறதை தடை விதிக்கிறாங்க இந்த அமைப்பு. ஜூன் மாதம் 2023 நடத்தப்பட்ட இந்த அமைப்பின் காரணமாக 500க்கும் மேற்பட்ட ஷிப்மெண்ட்கள் தடுக்கப்பட்டன. தடுக்கப்பட்ட இந்த அனைத்து ஷிப்மெண்ட்களும் பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமானது. அடுத்த செய்தி, தெற்கு தயார் நிலை 2023. இந்த பயிற்சி வந்து ஒருங்கிணைந்த கடல்சார் படைகளால் நடத்தப்படுகிறது. இது வந்து ஜூலை 10-12 வரைக்கும் நடைபெற்றுச்சு. செஷல்ஸ் நாளில் நடந்தது. இந்த பயிற்சிக்காக இந்தியாவிலிருந்து INS சுனைனா என்கிற போர்க்கப்பல் சென்றிருந்தது. இந்த போர்க்கப்பலின் பயணத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா, கடல்சார் பாதுகாப்பு மேம்படும்னு சொல்கிறாங்க. அதே போல் பிராந்தியத்தில் பாதுகாப்பு மற்றும் சுதந்திரமான வழி செலுத்துதலை உறுதி செய்யும்னு சொல்கிறாங்க. அதே போல் கடல் கொள்ளையர்களை கட்டுப்படுத்துவதற்காக இந்த அமைப்பு ஒரு ஒருங்கிணைந்த குழுவாக இயங்கும்னு சொல்கிறாங்க. அடுத்த செய்தி, பாதுகாப்பு கையகப்படுத்துதல் கவுன்சில், டிஃபென்ஸ் ஆக்வசிஷன் கவுன்சில். இந்த கவுன்சில் வந்து பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழே வருது. இந்த பாதுகாப்பு கையகப்படுத்துதல் கவுன்சில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ரான்ஸ் நாட்டிடமிருந்து 26 ரஃபேல் மெரைன் போர் விமானங்களையும் 3 ஸ்கார்பியன் டீசல் மின்சார நீர்மூழ்கி கப்பலையும் வாங்கியிருக்காங்க. இதை வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சரான திரு ராஜ்நாத் அவர்களின் தலைமையில் கொண்ட குழு இந்த கொள்முதலை ஏற்றுக்கிட்டாங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டில் மட்டும் மொத்த செலவாக 80,000 கோடி இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அடுத்த செய்தி, நோமேடிக் எலிஃபன், அதாவது நாடோடி யானை 2023. இது வந்து இந்தியாவுக்கும் மங்கோலிய நாட்டுக்கும் இடையேயான ஒரு இராணுவ பயிற்சி. 2023 ஆண்டில் நடைபெறது வந்து இந்த பயிற்சியின் 15வது பதிப்பாகும். இதில் வந்து 43 இந்திய இராணுவ வீரர்கள் மங்கோலியா போயிருக்காங்க. இந்த பயிற்சி வந்து மங்கோலியாவில் உள்ள உலான்பாதரில் நடந்தது. ஜூலை 17 தொடங்கி ஜூலை 31 2023 வரை இந்த பயிற்சி நடந்தது. இந்த நோமேடிக் எலிஃபன்ட், அதாவது நாடோடி யானை என்கிற பயிற்சி வந்து இந்தியா மங்கோலிய நாடுகளுக்கிடையே வருடாவாரம் நடைபெறும். ஒவ்வொரு ஆண்டும் வந்து நாடுகள் மாறி மாறி, அதாவது இந்த வருடம் இந்தியாவிலனா அடுத்த வருடம் மங்கோலியாவில் நடைபெறும். இந்த மாதிரி வருடாவருடம் இது நடைபெற்று கொண்டே இருக்கும். அடுத்த செய்தி, இந்தியா மற்றும் இந்தோனேஷியா நாடுகளுக்கிடையேயான கடற்படையின் MPS கூட்டு பயிற்சி வந்து நடந்தது. இந்த கடற்படை பயிற்சி வந்து இந்தோனேஷியா நாட்டில் உள்ள ஜகர்த்தா என்ற ஊரில் நடந்தது. இதற்காக இந்தியாவிலிருந்து 2 போர்க்கப்பல், அதாவது INS சயாத்ரி, இன்னொன்று INS கொல்கத்தா, இந்த 2 போர்க்கப்பலும் இந்தோனேஷியாவில் உள்ள ஜகர்த்தாவுக்கு போய் இந்த பயிற்சியில் கலந்துக்குச்சு. இந்த பயிற்சியின் மூலமாக பார்த்தீங்கன்னா, இரு நாட்டு கடற்படைகளுக்கும் பரஸ்பர ஒத்துழைப்பும் புரிந்துணர்வும் வலுப்படும்னு சொல்கிறாங்க. அடுத்த செய்தி, இந்தியா வந்து தனது போர்க்கப்பலான INS கிர்பானை வந்து வியட்நாம் மக்கள் கடற்படையிடம் ஒப்படைத்தது. வியட்நாம் நாட்டில் உள்ள கேம்ரானில் நடந்த விழாவில் வந்து 32 ஆண்டுகள் இந்திய கடற்படையில் பணியமர்த்தப்பட்ட INS கிர்பான் என்கிற போர்க்கப்பலை வந்து இந்திய அரசு வியட்நாம் மக்கள் கப்பற்படையிடம் கொடுத்தது. இந்தியா வந்து முதல் முறையாக முழுமையாக செயல்படும் கோர்வெட்டை வெளிநாட்டுக்கு மாற்றிய முக்கியமான சந்தர்ப்பம் இதுதான். இந்த INS கிர்பன் ஒப்படைப்பு மூலம் வந்து ரெண்டு நாடு கடற்படைகளுக்கு இடையே நல்ல பாதுகாப்பு உறவு மேம்படும்னு சொல்கிறாங்க. அடுத்த செய்தி, யானை குடும்ப சுற்றுச்சூழல் விருது. இதை வந்து பிரிட்டன் மன்னர் 3rd Charles மற்றும் ராணி கமிலா அவர்கள் இந்தியாவில் உள்ள பாதுகாவலர்களுக்கு இந்த மதிப்புமிக்க யானை சுற்றுச்சூழல் குடும்ப விருதை கொடுத்தாங்க. இந்த யானை குடும்பம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம். இந்த தொண்டு நிறுவனம் வந்து ஆசிய நாட்டில் உள்ள யானைகளை பாதுகாக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் பார்த்தீங்கன்னா, மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே இணக்கமான வாழ்க்கையை ஊக்குவிக்கிறது. இந்த யானை குடும்பம் என்கிற தன்னார்வ தொண்டு நிறுவனம் பார்த்தீங்கன்னா, ராணி கமிலா அவர்களின் சகோதரர் திரு மார்க் ஷண்ட் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்த செய்தி, பிரான்ஸ் நாட்டின் உயரிய சிவிலியன் மற்றும் இராணுவ கௌரவமான கிராண்ட் கிராஸ் ஆஃப் த லீஜியன் ஆஃப் ஹானர் விருதை வந்து இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த விருதை வந்து July 13 பிரான்ஸ் நாட்டில் உள்ள எலிசி அரண்மனையில் பிரதமர் மோடி அவர்கள் பெற்றுக்கொண்டார். அடுத்த செய்தி, பிரான்ஸ் நாட்டின் செவாலியர் விருது, அதாவது செவாலியர் ஆர்டர் ஆஃப் த ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் விருது, இந்திய பாரம்பரிய பாடகர் பத்மஸ்ரீ அருணா சாய்ராம் மற்றும் புல்லாங்குழல் கலைஞர் சசாங்க் சுப்பிரமணியம் ஆகிய இருவருக்கும் வழங்கியிருக்காங்க. இந்த விருது கொடுப்பதன் மூலம் பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் மற்றும் இந்திய நாடுகள் ரெண்டும் இசை மூலமாக இணையறதா சொல்கிறாங்க. அடுத்த செய்தி, இந்திய குடியரசுத் தலைவர் திரு திரௌபதி முர்மு அவர்கள் July 18 வந்து புதுடெல்லியில் பூமி சம்மன் 2023 விருதை கொடுத்துருக்காங்க. இந்த விருதை வந்து 9 மாநில அரசு செயலாளர்களுக்கும் 68 மாவட்ட ஆட்சியர்களுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த விருதை வந்து டிஜிட்டல் இந்தியா நில ஆவணங்களை நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழே கொடுத்துருக்காங்க. அதாவது டிஜிட்டல் இந்தியா லேண்ட் ரெக்கார்ட்ஸ் மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம், இதை செயல்படுத்துவதன் மூலமாக இந்திய நாட்டில் உள்ள 9 மாநில அரசு செயலாளர்களுக்கும் அதே போல் 68 மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இந்த விருதை கொடுத்துருக்காங்க. அடுத்த செய்தி, சிறந்த மனிதர் விருதை வந்து ஆசிய செஸ் கூட்டமைப்பு தமிழக முதல்வர் திரு MK Stalin அவர்களுக்கு கொடுத்துருக்கு. இந்த விருதை ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, சமீபத்தில் 44th செஸ் ஒலிம்பியாட் போட்டி இந்தியாவில் நடந்தது, அதுவும் தமிழ்நாட்டில் உள்ள மகாபலிபுரத்தில் நடந்தது. இந்த வகையான போட்டிகள் இந்தியாவில் நடப்பது இதுவே முதல் முறை. இதை வந்து சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்த தமிழக அரசுக்கும் அதே போல் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இந்த விருதை கொடுக்குறாங்க. அடுத்த செய்தி, கோவையில் உள்ள கங்கா மருத்துவமனையின் எலும்பியல் மற்றும் முதுகு தண்டு அறுவை சிகிச்சை துறையின் தலைவர் டாக்டர் ராஜசேகரனுக்கு போஸ் வாழ்நாள் சாதனையாளர் விருதை கொடுக்குறாங்க. டாக்டர் ராஜசேகரன் என்பவர் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தின் உலகின் முதல் ஒரு விழுக்காடு விஞ்ஞானிகளில் ஒருவராக இருக்கிறார். அதே போல் எலும்பியல் அறுவை சிகிச்சை மற்றும் அதன் சம்பந்தமான ஆய்வு கட்டுரைகள் நிறையா வெளியிட்டிருக்கிறார். இந்த வேலைப்பாடுகளுக்காக அவருக்கு சர் ஜேசி போஸ் வாழ்நாள் சாதனையாளர் விருதை கொடுக்குறாங்க. அடுத்த செய்தி, MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளை வந்து பார்த்திங்கன்னா, சதுப்பு நில காடுகள் பற்றிய ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க. இதனை வந்து மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றம் அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் அவர்கள் வெளியிட்டார். அடுத்த செய்தி, இந்தியாவில் வந்து சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் வந்து ஜூன் மாதத்தில் 1.60 லட்சம் கோடியை தாண்டிருச்சு. இதை வந்து இந்திய நிதியமைச்சகம் வெளியிட்டிருக்கு. இந்தியாவில் GST வரி வசூல் தொடங்கியதிலிருந்து 7வது முறையாக 1.50 லட்சம் கோடியை தாண்டியிருக்கு. அடுத்த செய்தி, இந்தியன் வங்கி வந்து வேவ்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கு. இதை வந்து நேஷ்னல் இ கவர்னன்ஸ் சர்வீஸ் லிமிடெட், அதாவது நேஷ்னல் மின் ஆளுகை சேவை லிமிடெட், இந்த நிறுவனத்துடன் இணைந்து மின்னணு வங்கி உத்தரவாத திட்டம் எலக்ட்ரானிக் பேங்க் கேரண்டி இந்த சேவையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த வேவ் திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா, GST தாக்கலில் ஈடுபட்டுள்ள வாடிக்கையாளர்களுக்கு நிதி தேவையை கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. அடுத்த செய்தி, மாயா மோடி ஆசாத் என்கிற புத்தகத்தை சுதாபாய் மற்றும் சஜ்ஜன் குமார் ஆகியோர் சேர்ந்து எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தில் இந்துத்துவ காலத்தில் தலித் அரசியல் பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்த செய்தி, பிரிசம் த ஆன்செஸ்டர் அபோட் ஆஃப் ரெயின்போ, இதை வந்து ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தின் உள்ள ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து தேசிய விருது பெற்ற திரைப்பட தயாரிப்பாளரான திரு வினோத் மான்கரா அவர்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறார். அடுத்த செய்தி, த்ரூ த புரோக்கன் கிளாஸ் அண்ட் ஆட்டோபயோகிராஃபி என்ற புத்தகத்தை திரு TN சேஷன் அவர்கள் எழுதியிருக்கிறார். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி. அடுத்த செய்தி, மெமரிஸ் நெவர் டை என்கிற புத்தகத்தை மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இந்த புத்தகத்தில் வந்து முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ஏபிஜே அப்துல் கலாமின் வாழ்க்கைகள் மற்றும் மரபுகள் இந்த புத்தகத்தில் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த புத்தகத்தை டாக்டர் ஏபிஜேஎம் நசீமா மறைக்காயர் மற்றும் விஞ்ஞானி டாக்டர் YS ராஜன் ஆகியோர் இணைந்து எழுதியிருக்காங்க. அடுத்த செய்தி, காக்ராபர் அணுமின் திட்டத்தை இந்தியாவில் தொடங்கியிருக்காங்க. இந்தியாவின் முதல் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட 700 மெகாவாட் அணுசக்தி உலை வந்து குஜராத்தில் உள்ள காக்ராபரில் தொடங்கியிருக்காங்க. இது வந்து நாட்டிலேயே முதல் முறையாகும். KAPP 3 என்று அழைக்கப்படும் இந்த அணு உலை வந்து June 30, 2023 அன்றிலிருந்து செயல்பட தொடங்கியது. இது வந்து மொத்தம் 90 விழுக்காட்டில் இயங்க தொடங்கியதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த செய்தி, யூக்ளிட் விண்வெளி செயற்கைக்கோள்னு ஒன்று ஐரோப்பிய நாட்டிலேருந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த யூக்ளிட் என்பது வந்து கிரேக்க கணிதவியலாளர் அவர்களின் பெயராகும். இது வந்து பூமியிலிருந்து 10 பில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ள ஒரு விண்மீன் திரள்களை ஆய்வு செய்ய இந்த செயற்கைக்கோள் உதவும்னு சொல்கிறாங்க. அதே போல் இதில் உள்ள தொலைநோக்கியை பயன்படுத்தி இருண்ட பிரபஞ்சத்தை ஆராய உள்ளதாகவும் சொல்கிறாங்க. அதே போல் யூக்ளிட் மிஷன்னு சொல்கிறது வந்து இருண்ட பொருள் மற்றும் இருண்ட ஆற்றலின் பரிணாமத்தை ஆராய்வதன் நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் சொல்கிறாங்க. இது வந்து அறியப்பட்ட பிரபஞ்சத்தின் 95 விழுக்காடு ஆகும்னு சொல்கிறாங்க. அடுத்த செய்தி, இந்தியாவின் நேவிக் என்கிற நேவிகேஷன் சேட்டலைட்டை பயன்படுத்தி பெங்களூரை சேர்ந்த எலினா ஜியோ சிஸ்டம்ஸ் என்கிற நிறுவனம் முதல் முறையாக ஒரு ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க. இந்த நேவிக் என்கிறது பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய GPS-ஐ போன்று இந்தியாவில் சொந்தமாக தயாரிக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் தான். இது வந்து இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. இதை முதன் முறையாக பயன்படுத்தி எலினா ஜியோ சிஸ்டம்ஸ் என்கிற நிறுவனம் முதல் முறையாக ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ரயில்வே நில ஆய்வுகள், அதே போன்று தொலைத்தொடர்பு மற்றும் ஹைட்ரோ கார்பன் ஆய்வுகள் போன்றவற்றை துல்லியமாக கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்த செய்தி, அமெரிக்காவை சேர்ந்த பெரிய தொழில்நுட்ப நிறுவனமான மெட்டா புதுசாக த்ரெட்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இதை வந்து ஒரு சமூக ஊடகமாக கொண்டு வராங்க. த்ரெட்ஸ்ங்கிற ஆப் வந்து அறிமுகமான 24 மணி நேரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அற்புதமான எழுச்சியை கண்டு, அதாவது 95 மில்லியன் இடுகைகளையும் தாண்டி 50 மில்லியனுக்கும் அதிகமான சுயவிவரங்களையும் ஈர்த்துள்ளது. இந்த த்ரெட்ஸ் ஆப் வந்து மெட்டாவின் இன்ஸ்டாகிராம் குழுவால் உருவாக்கப்பட்டதாகும். இது வந்து July 5 அன்று 100 நாடுகளில் கொண்டு வந்தாங்க. த்ரெட்ஸ் என்கிற ஆப் வந்து iOS மற்றும் ஆண்ட்ராய்ட் பயனர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. இது வந்து இலவசமாக பதிவிறக்கம் செய்துக்கலாம். அடுத்த செய்தி, Chandrayaan-3 July 6 விண்ணில் ஏவப்படும்னு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ சொல்லியிருக்கு. இஸ்ரோ கண்டுபிடிச்சிருக்கிற புதிய ஹெவி லிஃப்ட் ஏவுகணை வாகனமான Mark 3 ஒரு ஒருங்கிணைந்த தொகுதியை சுமந்து கொண்டு ஆந்திர பிரதேசத்தின் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து புறப்படும்னு சொல்கிறாங்க. இந்த Chandrayaan-3 விண்கலத்தில் வந்து 3 விதமான ஆய்வுகளை மேற்கொள்ள ஆர்பிட்டர், லேண்டர், ரோவர் இதை எல்லாத்தையும் சேர்த்து அனுப்பியிருக்காங்க. இதில் உள்ள ஆர்பிட்டர் வந்து பூமியின் சுற்றுவட்ட பாதையிலேயே இருந்து சந்திரனை ஆராயும். அதே போல் இந்த லேண்டர் வந்து சந்திரனில் வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டால் அந்த லேண்டரின் உள்ளே உள்ள ரோவர் வந்து வெளியே வந்து சந்திரனை ஆராயும். அடுத்த செய்தி, இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு துறையின் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக ஒடிசாவை சேர்ந்த செய்தி நிறுவனமான Odisha TV என்கிற நிறுவனம் பிராந்திய செயற்கை நுண்ணறிவு செய்தி தொகுப்பாளரான லிசாவை வெளியிட்டுள்ளது. இந்த லிசாவின் அறிமுகம் பார்த்தீங்கன்னா தொழில்துறையில் புரட்சியை ஏற்படுத்துறதாகவும் அதே போல் தொலைக்காட்சி ஒளிபரப்பு மற்றும் பத்திரிகையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துறதா சொல்கிறாங்க. இந்தியாவில் முதல் பிராந்திய செயற்கை நுண்ணறிவு செய்தி தொகுப்பாளரான லிசா வந்து ஊடகத்துறையில் செயற்கை நுண்ணறிவின் எல்லைகளை தொடர்ந்து தள்ளப்பட்டு பல்வேறு மொழிகளிலும் பிராந்திய சூழல்களிலும் ஈடுபட்டு அது ஆற்றல் மிக்க செய்திகளை வழங்க உதவுவதாக சொல்கிறாங்க. அடுத்த செய்தி, சாகர் சாம்பர் என்ற திட்டத்தை வந்து ஒன்றிய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சர் சர்பானந்த சோனோவால் அவர்கள் July 12 அன்று தொடங்கி வைத்தார். இந்த திட்டம் வந்து உள்நாட்டில் உள்ள வேறுபட்ட உலகளாவிய ஊடுருவன் செயற்கைக்கோள் அமைப்பை, அதாவது டிஃபரன்ஷியல் குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம், இதை சார்ந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த திட்டம் வந்து உலகளாவிய வழி செலுத்தும் செயற்கைக்கோள் அமைப்பின் பிழைகள் மற்றும் தவறுகளை சரி செய்து மேலும் துல்லியமான நிலைப்படுத்துதல் தகவலை வழங்கும்னு சொல்கிறாங்க. இந்த திட்டம் நாடு முழுக்க உள்ள 6 இடங்களில் தொடங்கப்பட்டிருக்கு. இது வந்து கடல் வழி செல்வதற்கான கப்பல்களுக்கும் ரேடியோ உதவிகளை வழங்கும் கலங்கரை விளக்கங்களுக்கும் அதே போல் லைட் ஷிப் அதனின் இயக்குநர்களுக்கும் உதவும்னு சொல்கிறாங்க. அடுத்த செய்தி, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ வந்து சிங்கப்பூர் நாட்டின் செயற்கைக்கோள போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் துருவ செயற்கைக்கோள் செலுத்தும் வாகனம் மூலமாக செலுத்தியிருக்காங்க. இந்த பிஎஸ்எல்வி ஆனது C-56 என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதை வந்து சுமார் 360 கிலோ எடையுள்ள சிங்கப்பூரின் DSR செயற்கைக்கோள சுமந்துட்டு விண்வெளிக்கு போயிருக்கு. அடுத்த செய்தி, வேர்ல்டு காயின் அதாவது உலக நாணயம் என்ற ஒன்றை ஓப்பன் AI நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரியான சாம் அடல்மேன் என்பவர் தொடங்கியிருக்கிறார். இந்த உலக நாணய திட்ட சுற்றுச்சூழல் அமைப்பு வந்து 3 முக்கியமான கூறுகளை உள்ளடக்கியது. அது என்னென்னா, வேர்ல்டு ஐடி, வேர்ல்டு காயின் டோக்கன் மற்றும் வேர்ல்டு ஆப். இந்த உலக நாணயமானது வந்து முழுவதும் டிஜிட்டல் நாணயமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. இந்த உலக நாணயத்தின் முதன்மை சாதனமான ORB அதாவது ஆர்ப் என்பது அதன் சேவைகளை 20 நாடுகளுக்கும் 35 நகரங்களுக்கும் கொடுக்கும்னு சொல்கிறாங்க.
நேர்களே, இதுவரை அரசு போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி போட்டித் தேர்வு பயிற்றுனர் திரு எஸ் ராம்குமார் அவர்கள் உன்னால் முடியும் Group 4 Unit 2 நடப்பு நிகழ்வுகள் கேட்டீர்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.